ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற வகுப்பு குருகீதை. இதுல நம்ம நேற்றைய வகுப்புல வந்து 2 ஸ்லோகங்கள் வரைக்கும் முடிச்சிருந்தோம். மொத்தம் வந்து இந்த குருகீதையில 352 ஸ்லோகங்கள். அது 352 நாள் ஆகுமா அப்படின்னு தெரியல. இயற்கை எப்படி கொண்டு போகுமோ அப்படியே போகலாம். ஈஸ்வர நிகழ்வு தான் இதெல்லாம், நம்ம கையில் இல்லை. ஏன்னா நம்ம சனி ஞாயிறு வேறு லீவ் விடுறோம் இல்லையா, சாட்டர்டே சண்டே கிளாஸ் கிடையாது. ஸோ அதனால் 1 வருஷம் ஆகிடும் இந்த குருகீதை முடிக்கிறதுக்கு. அதனால் நிதானமாகவே போகலாம், தினமும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கு நம்ம வந்து 3வது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த குருகீதையினுடைய ஸ்லோகங்களை நம்முடைய இந்த பராபரம் பாடசாலையில் இருக்கக்கூடிய ஜெய்மா பவானி அம்மா தான் கற்றுக்கொண்ட சமஸ்கிருத மொழி அறிவிலையும் அந்த நிலைப்பாடு, அந்த ஸ்லோகத்தை நம்ம மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் தானே வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பாடுறேன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அப்போ அதனால் இன்றைக்கு முதல் அவங்க வந்து ஸ்லோகத்தை தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கங்களை கொடுக்கலான் இருக்கிறேன். நீங்க ஸ்லோகம் எடுத்துக்கலாமா?
யஸ்ய ஸ்ரவண மாத்ரேணா தேஹி துக்காத் விமுச்யதே யேன மார்கேண முனயஹ சர்வஜ்ஞத்வம் ப்ரபேதிரே.
ஹரி ஓம். அதாவது இந்த ஸ்லோகம் வந்து யஸ்ய ஸ்ரவண மாத்திரேன தேகி துக்காத் விமுச்சியதே ஏன மார்க்கேன முனையக சர்வஜ்ஞத்வம் ப்ரபேதிரே. இது என்ன சொல்ல வருதுன்னா, ஸ்ரவண மாத்திரேன, ஸ்ரவணம் அப்படின்னா கேட்பது, ஸ்ரா அப்படின்னா உச்சரிக்கிறது வந்து ரொம்ப மென்மையா உச்சரிக்கணும் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அடிப்படையில் சொல்லப்படுது. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன பொருள் கொடுக்குது அப்படின்னு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, எதை கேட்பதன் மூலம் உடலோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஜீவன் துயரத்திலிருந்து விடுபடுகிறானோ, மேலும் எந்த மார்க்கத்தின் மூலம் முனிவர்கள் பிரம்ம ஞானத்தின் பூரண நிலையை அடைந்தார்களோ, அந்த மார்க்கத்தை எங்களுக்கு கூறுங்கள் அப்படின்னு இந்த ரிஷி வந்து கேட்கிறாரு. ஏன்னா நம்ம நேற்று வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரிஷிகள் வந்து ஒரே இடத்துல கூடியிருக்கிறாங்க. அங்க சூத்த முனி அப்படின்னு ஒரு முனி இருக்கார். அந்த முனிவர் இடத்துல மற்ற ரிஷிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிற நிலையில ஒரு ரிஷி கேட்கிறார், இந்த மாதிரி அஜ்ஞானத்தை நீக்குகின்ற குருவின் ஸ்வரூபத்தை எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஸ்லோகமும். இங்க வந்து எதை கேட்பதன் மூலமே உடலோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஜீவன் என்ற நிலையிலிருந்து, துயரத்திலிருந்து விடுபட முடியுமோ, மேலும் எந்த மார்க்கத்தின் மூலம் முனிவர்கள் பிரம்ம ஞானத்தின் பூரண நிலையை அடைந்தார்களோ, அந்த மார்க்கத்தை எங்களுக்கு கூறுங்கள் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ரிஷி கேட்கிறார். சாதாரண மனிதன் கேட்கல, மிகப்பெரிய ரிஷி கேட்கிறார். அப்ப ரிஷி வந்து என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு இந்த பூமியில, அந்த கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள், எத்தனையோ நிலைப்பாடுகள், பாதைகள் எல்லாமே இருக்கு. ஆனா எந்த பாதையின் மூலமாக, எந்த மார்க்கத்தின் மூலமாக முனிவர்கள் பிரம்ம ஞானத்தின் பூரண நிலையை அடைந்தார்களோ, அதான ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுட்டு அதை அப்படியே கடந்து போறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை கேட்பதனால நாம நம்மளை உணர்ந்து பூரணத்துவத்துவம் அடைந்தோமா, பூரணத்துவம்னா என்ன, முழுமை பெற்றோமா, திருப்தி அடைந்தோமா அப்படிங்கிறது தான் விஷயம். அப்ப அந்த நிலை, அந்த பூரண நிலையை எந்த பிரம்ம ஞானத்தின் மூலம் அடைந்தார்களோ, எல்லா முனிவர்களும் அடைந்தார்களோ, அந்த மார்க்கத்தை எங்களுக்கு கூறுங்கள் அப்படின்னு ஒரு ரிஷி வந்து முன்னின்னு அந்த சூத்த முனிவர் இடத்துல கேட்கிறார். எல்லாருடைய சார்பாகவும் அவர் பொதுவான கருத்தை முன்வைக்கிறார் என்பது நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. போன ஸ்லோகம் வந்து என்ன கேட்டாருன்னா, அந்த குருவினுடைய ஸ்வரூபத்தை காட்டி கொடுங்கன்னு கேட்டாரு. இப்ப இந்த கேள்வி, அடுத்த ஒரு கேள்வியில என்ன கேட்கிறாருன்னா, குருவின் மகிமையை பற்றி கேட்கல. ஏன்னா இங்க வந்து குரு எப்படி அப்படின்னு அந்த குருவை பத்தி புகழ்ந்து சொல்லுங்க அப்படின்னு அவருடைய மகிமைகளை கேட்கல. அவங்க கேட்கறதெல்லாம் எந்த உபதேசத்தை காது கொடுத்து கேட்டால், எப்படிப்பட்ட விஷயத்தை எங்கள் காதுகளால் சிரவணம் செய்தால் கேட்டால் எங்களுடைய துயரமெல்லாம் நீங்குகிறதோ, அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு பாதையை, அந்த ஒரு ஞானத்தை எங்களுக்கு காட்டி கொடுங்கள், எங்களுக்கு எடுத்து கூறுங்கள் அப்படின்னு அந்த ரிஷி கேட்பதாக நம்ம இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல அதுதான் சிரவணம் அப்படிங்கிற வார்த்தையை அடிப்படையை வச்சு இந்த ஸ்லோகம் வருது. எஸ்ய சிரவண மாத்திரேன, அந்த கேட்பதினால் மட்டுமே அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப ஹைலைட் பண்றாரு. அப்ப அந்த சிரவண மாத்திரேன, கேட்பதினால் மட்டுமே எனக்கு துயரங்கள் நீங்க வேண்டும், பிறவி பயனை அடைகின்ற முழுமை பெற வேண்டும், அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாதையை எனக்கு காட்டி கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப வேதாந்தத்துல சிரவணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏன்னா நம்ம வந்து சிரவண மனன நிதித்தியாசனம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல மூன்று வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். சிரவணம் அப்படின்னா கேட்பது, மனநம் அப்படின்னா கேட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்து தெளிவு பெறுவது, நிதித்தியாசனம் அப்படின்னா பெற்ற தெளிவில் அதில் நிலையாக நிற்பது. இப்படிதான் நம்ம வந்து மூன்று விஷயங்களை வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படையாக பார்க்குறோம். இப்ப இவங்களும் அந்த மாதிரி தான் கேட்கறாங்க. வேதாந்தத்துல கேட்கிற விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தி எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஏதோ காதுகளால் கேட்குவது மட்டுமல்ல, குருவிடமிருந்து இந்த உபநிடத மகா வாக்கியங்களை முறையாக கேட்டு உணர்வதுக்கு பேரு சிரவணம். ஏன்னா காதுல கேட்கறதுங்கிறது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல வந்து, விஷயத்துக்கா பஞ்சம், நிறைய விஷய சுகங்கள் இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு, எல்லாம் கதை கேட்டா கூட அருமையா தான் இருக்கும், காதுக்கு வந்து இதமா இருக்கும். ஆனா அங்க விஷயம் என்ன, கேட்பதினால் நம்ம என்ன அடையிறோம், ஒரு பூரணத்துவத்தை அடைய முடியுமா, அதுதான் முக்கியம். ஏன்னா கேட்பதுங்கிறது எல்லாரும் கேட்கலாம், ஆனா நீங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல. ஏன்னா நிறைய விஷயங்கள் யாருக்கும் நிறைவை கொடுப்பதில்லை. அப்ப அதனால இந்த ஒரு விஷயம்தான் நமக்கு நிறைவை கொடுக்கும். அதுதான் இந்த ரிஷி கேட்கிறாரு, எனக்கு எந்த பாதையில வந்தா இந்த மாதிரி சாஸ்திரங்களை கேட்பதினால எனக்கு பூரணத்துவம் உண்டாகுமோ, அந்த திருப்தி உண்டாகுமோ, அந்த பாதையை எனக்கு காட்டி கொடுங்கள் அப்படின்னு இந்த ரிஷி கேட்பதாக இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஸ்லோகத்துல ஒரு மூன்று முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ துயரங்கள் நீங்க வேண்டும் என்று கேட்டார் அவரு. அந்த ரிஷி வந்து எனக்கு எதை கேட்டா என்னுடைய துயரங்கள் எல்லாம் நீங்குமோ அப்படின்னு கேட்டார் இல்லையா. அப்ப இங்க நம்ம துயரத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா துயரம் நீங்க வேண்டும் என்று கேட்டால் மட்டும் போதாது, நமக்கு ஏன் துயரம் வருகிறது, துயரத்துக்கான காரணம் என்ன, அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு பகுத்தறிவு அதுக்குத்தானே, விசாரம் பண்ணி விவேகத்தால நம்ம விழிச்சுக்கிறதுக்கு தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, நம்ம மிருகம் மாதிரியே வாழ்ந்துட்டு இறந்து போறதுக்கு எதுக்கு மனித உடம்பு, மனித பகுத்தறிவு. அப்ப பகுத்தறிவு நோக்கம் என்ன, நம்ம விசாரணை பண்ணி ஏன் எனக்கு துயரம் வருகிறது, துயரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா, வேதாந்த சாஸ்திரம் அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, துயரத்துக்கு காரணம் வந்து இந்த உலகம் கிடையாது, இந்த உலகம் நிச்சயமா கிடையாது. சரி, அப்ப உலகத்துல இருக்கிற மனிதர்களா அப்படின்னு கேட்டா, மனிதர்களும் கிடையாது. அப்ப என்னதான் காரணங்க, எனக்கு ஏங்க வாழ்க்கையில கஷ்டம் வருது, நான் என்ன நினைக்கிறேன், இந்த உலகம் தான் என்னை துன்பப்படுத்துதுன்னு நினைக்கிறேன், இல்லது என்னுடைய உறவுகள் துன்பப்படுத்துதுன்னு நினைக்கிறேன், மற்ற மனிதர்களால் எனக்கு துயரம் வருது அப்படின்னு நான் இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க என்னங்க புதுசா உலகமும் தொந்தரவு இல்லைங்கிறீங்க, மற்ற உறவுகளும் தொந்தரவு இல்லைங்கிறீங்க, அப்புறம் எதனால எனக்கு துயரம் வருதுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இங்க வேதாந்த சாஸ்திரம் தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய அறியாமையே துயரத்துக்கு காரணம். ஒரே லைன், உங்களுடைய அறியாமைதான் உங்களுடைய துயரத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லிடுது. அப்ப நாம நினைச்சுக்கலாமே, என்னடா அறியாமைனா என்ன, நான் அப்படி பெரிய அறியாமையில் இருக்கேன், அறிவில்லாமல் இருக்கிறேன், எனக்கு தெரியாததா, எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய அறிவு என்ன, சாதாரண அறிவா, அப்படி இப்படி நம்ம நமக்குள்ள சொல்லிக்கலாம். ஆனா வேதாந்த சாஸ்திரம் எந்த அறிவுன்னு பார்த்தது அதை நம்ம கவனிக்கணும்ல. ஏன்னா அறியாமைதான் பிரச்சனை அப்படின்னு வேதாந்த சாஸ்திரம் சுட்டி காட்டும் போது, இப்ப நாம வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், என்னை போய் அறியாமன்னு சொல்றது பாரு, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், நான் பிஹெச்டியே முடிச்சிருக்கேன், டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன், அப்ப நான் எவ்வளவு பெரிய ப்ரொஃபஸர், உலகத்துக்கே நான் கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு வாதியாரு, என்ன போய் அறியாமைன்னு சொன்னா என்னங்க, நீங்க வேணா படிக்காம இருக்கலாம், நான் படிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இங்க உண்மையான அறிவு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம உண்மையிலேயே அறிவா இருக்கிறோமா அறியாமையில் இருக்கிறோமான்னு தெரியும் இல்லையா. அதை தான் இங்க வேதாந்தம் காட்டி கொடுக்குது. வேதாந்தம் எப்படி காட்டி கொடுக்குது, எதை வந்து அறியாமை அப்படின்னு சொல்லுது அப்படின்னு நீங்க நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. இப்ப நாம வந்து எதை அபிமானிக்கிறோம், இந்த உலகத்தை அபிமானிக்கிறோம், அதனால இந்த உலகம் நமக்கு துன்பம் கொடுக்குதா பாக்குறோம். அப்புறம் வெறும் உலகத்தை மட்டும்தான் அபிமானிக்கிறோமா, இல்ல இந்த உலகத்துல இருக்கிற உறவுகளை அபிமானிக்கிறோம். அப்ப உறவுகள் மட்டும்தான் நமக்கு துன்பம் கொடுக்குதா, இல்ல இந்த உலகத்துல உறவுகள் மட்டுமல்ல இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்துக்கிறோம், பற்று வச்சுக்கிறோம், பல விஷயங்கள பற்று வச்சுக்கிறோம். அப்ப இது எல்லாமே நமக்கு புறத்துல நாம விரும்புகின்ற விஷயமாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் மூலமா தான் நமக்கு பிரச்சனை வருதுங்கிறத நம்ம அறியாம இருக்கிறோம் பாருங்க. இதுதான் மிகப்பெரிய அறியாம. எப்படி புரிஞ்சுக்கணும், இப்ப நம்ம எதன் மேல ரொம்ப அன்பு செலுத்துறோமோ அது ஒரு டைம் நமக்கு தொந்தரவு பண்ணிடுச்சுன்னா நமக்கு அப்படியே வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி ஆயிடுது. என்னடா இவ்வளவு தூரம் நம்ம எதிர்பார்த்தது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்க, கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேரை பாக்குறோம். உதாரணமா எப்படி எடுத்துக்கலாம், புரியுற மாதிரி ஒரு மகனுக்கும் அம்மாவுக்கும் உள்ள உறவு அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகனை அப்படியே பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க, பாசமா வளர்க்குறாங்க, ரொம்ப அன்பா வளர்க்குறாங்க, அரவணைச்சு வளர்க்குறாங்க. அவன் நல்லா வளர்ந்துட்டான், படிச்சுட்டான், உத்தியோகம் கிடைச்சிருச்சு, வெளிநாட்டுக்கு போயிட்டான், அவ்வளவுதான், அம்மாவை மறந்துட்டான். அங்கேயே வெளிநாட்டுல ஒரு பெண்ணை செட்டில் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், அம்மாவுக்கு பை பைன்ட்டான். அப்ப அம்மா என்ன ஆயிடுச்சு, எவ்வளவோ கஷ்டப்பட்டு பொத்தி பொத்தி வளர்த்து தன்னுடைய பையன் தனக்காக என்னவோ செய்வான் அப்படி இப்படின்னு எதிர்பார்ப்போடு வளர்த்தி அவன் மேல அவ்வளவு அன்பு செலுத்தி அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை நல்லா படிக்க வச்சு அவனுக்கு ஒரு நல்ல உத்தியோகமும் வாங்கி கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சா அவன் வெளிநாட்டுல போய் அம்மாவே மறந்துட்டான் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஷாக் ஆயிடும்ல. அதுலயே அந்த அம்மாவுக்கு உடம்பு கெட்டு போயிடும்ல. அதுல என்ன ஆயிடுது, அந்த அம்மாவோட வாழ்க்கை துயரம் ஆயிடுது. அப்ப எதை வந்து நான் எனக்கு நல்லது பண்ணும், எது எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு ஆசை ஆசையா நம்ம விரும்பணுமோ வளர்த்தணுமோ அதுவே நமக்கு கஷ்டத்தை கொடுத்தா அது ஒரு அதிர்ச்சி தானே மனிதர்களுக்கு. அதை தான் சொல்றாங்க. ஏன்னா இந்த மற்ற மனிதர்கள் மூலமா நமக்கு துயரம் வருது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த உலகம் நமக்கு துயரம் தருது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எதனால, பற்று வைப்பதினால. இதுதாங்க அறியாமை. இதை விடுங்க. ஏன்னா இங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உடல் உங்க உடலே நீங்க கிடையாது. இங்க வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, தன்னுடைய உடலே நான் அல்ல, தன்னுடைய மனமே நான் அல்ல அப்படின்னு எப்பெல்லாம் உங்களால இந்த விஷயத்தை விசாரணை பண்ணி விவேகத்தால விழிச்சுக்கிட்டு நேர்த்தி பண்ண முடியுமோ, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, நான் அந்த புத்தி அல்ல அப்படின்னு உங்களால பஞ்ச கோஷங்களையும் பஞ்ச பூதங்களையும் பஞ்ச புலன்களையும் விட முடியுமோ, அப்போதான் உங்களுடைய உண்மை சுரூபம் உங்களுக்கு அனுபவம் ஆகும். அப்ப அந்த இடத்துல நீங்க யாரு, தூய அறிவு, ஆத்மா, பிரக்ஞை, பிரம்மம் என்று பார்க்கப்படுகின்ற நிலையில, எல்லாம் நானாவே இருக்கின்ற ஒரு நிலை அறியாமல் தனக்கு வேறாக ஏதோ இருப்பது போலவும் அது எனக்கு ஏதோ நன்மை செய்யும் என்பது போலவும் நம்பிக்கொண்டு வாழ்கின்ற ஒரு அறியாமை வாழ்க்கை இருக்கே, இதுதாங்க அறியாமை. நீங்க அறியாமை அறியாமைன்னு எதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, பிசிக்ஸ் படிக்காம விட்டதுனால அறியாமை ஆயிட்டேன், கெமிஸ்ட்ரி படிக்காம விட்டதுனால நான் பறிக்காம விட்டுட்டேன்னு சொல்றதா, அதெல்லாம் புற அறிவு. அதுல நீங்க எதை படித்தாலும் படிக்காட்டியும் வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கு அது உங்களுக்கு பெரிய உதவி பண்ணாது. படிக்காதவங்க எல்லாம் இப்போ இறந்து போயிட்டாங்களா, அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்க வாழ்றாங்க. படித்தவன் அதுக்கான உத்தியோகத்தை தேடி பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேறி அவன் காரு பங்களா இப்படி வசதி வாய்ப்புகளோடு வாழ்றான் அப்படிங்கிறதுக்காக அவன் சிறப்பாக வாழ்றான், இவன் படிக்கவே இல்லை அதனால இவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு நாம நினச்சிக்கிட்டு அதுக்கு யார் பொறுப்பு. படிக்காத மேதைகளும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது படித்தா மட்டும்தான் இங்கே சந்தோஷம், படித்தா மட்டும்தான் பணம் அப்படின்னு தான் கிடையாது. அதாவது படிக்காத மேதைகள் அப்படின்னா இங்க புற அறிவு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு அதுல நான் பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு தெரியறதல்ல, இங்க உண்மை கல்வி. தன்னுடைய அக அறிவை அனுபவமாக்குகின்ற உயர்ந்த கல்வி தான் இங்க உண்மை கல்வி. அதுதான் இங்க அத்தியாத்ம ஞான கல்வி, ஆன்மவியல் கல்வி. அப்ப அதைத்தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும், அதைத்தான் இந்த அத்வைத வேதாந்தம் கற்றுக் கொடுக்குது. அப்ப அந்த நிலையில நமக்கு துயரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா, உண்மையான கல்வி எதுவோ அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது என்ன காட்டி கொடுக்குது, நான் உடல் என்ற தவறான அடையாளமே என்னுடைய அத்தனை துயரங்களுக்கும் மூல காரணம். ஒரே லைன்ல சொல்லுது, நான் உடல் என்ற தவறான அடையாளம். அப்ப இந்த ஒரு அடையாளம் என்ன பண்ணுதுன்னா, அந்த அபிமானத்தினால தன்னை சார்ந்த உடல்களையும் எனக்கானது என்று பற்றுது. அப்ப இதுதாங்க நான் எனது என்ற அபிமானம். அப்ப இதுதான் நம்ம மனசுல அடர்த்தியா படைஞ்சு, இது என்னுடையது என்னுடையதுன்னு அதை பிடிச்சி, நாளைக்கு அது என்னை விட்டு விலகும் போது என்னால ஜீரணிக்க முடியல, மனம் வருத்தம் ஆயிடுது, அவ்வளவு வேதனைகள் வந்து சூழ்ந்துடுது, வாழ்க்கையே வெறுத்து போகுது, அப்ப எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதா வந்துடுது பாத்தீங்களா. அப்ப இதெல்லாம் என்ன, இந்த காதல் தோல்வி, இது மாதிரி அம்மா அப்பாவுடைய உறவுல குழந்தைகள் இடத்துல ஏற்படுகின்ற மனக்கசப்புகள், இது எல்லாமே நமக்கு மனத்துயரத்தை உண்டு பண்றதை நம்ம அனுபவத்துல பாக்குறோம். அப்போ இதனால என்னன்னா, இந்த ஞானம் வந்து புரிஞ்சு போச்சு அப்படின்னா, இந்த உடலே நான் இல்லைங்கும் போது அந்த உடலை போய் நான் பற்றுவதற்கு என்ன இருக்கு, எல்லாமே ஒரு தோற்றம் தானே. திரைப்படத்துல படத்துல வர்ற காட்சிகள் எப்படி அழகழகா அதனுடைய கதாபாத்திரங்களை பண்ணுதோ, அது மாதிரி இந்த உலகத்துல ஒவ்வொன்றும் அதனுடைய கதாபாத்திரங்களை பண்ணுது, அருமையா பண்ணட்டும் அப்படின்னு நாம ஒரு சாட்சியா நின்று பாக்குறதுனாலதான் இங்க நம்ம விழிச்சுக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதா வாழ்நாள் முழுவதும். அப்போ அந்த ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய நிலையை தான் இங்க ரிஷிகள் கேட்கிறாங்க, என்னுடைய துயரத்தை நீக்குவதற்கான மார்க்கத்தை காட்டுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம எங்க சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதை நாமளும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் ஆழமா எதிர்பார்க்குது. அப்ப இங்க முதல்ல வந்து நம்ம முக்கிய துயரத்துக்கு நான் அப்படிங்கிற நம்முடைய உடல் அபிமானம் முக்கிய காரணமா இருக்கு. இரண்டாவது இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, சிரவணத்தின் மகிமையை பேசுறாங்க. சிரவணம் கேட்பதினால இப்ப இந்த உபநிடதங்களை எல்லாம் வந்து நம்ம குருவிடம் இருந்து சரியான முறையில கேட்பதினால என்ன நடக்கும், நம்முடைய அறியாமைகள் அகலும். ஏன்னா உபநிடதங்கள்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம், ஒவ்வொன்றும் படிக்கும்போது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கான ஒரு பொருள் விளக்கமும், நம்ம எங்க சிக்கிக்கிட்டு இருக்கோம், எப்படியெல்லாம் ஏமாந்துகிட்டு இருக்கிறோம், உண்மையா இந்த உலகம் எப்படி இருக்கு, உறவுகள் எப்படி இருக்கு, இதுல நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய அந்த வைபவம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் நம்ம விசாரணை பண்ண பண்ண நம்முடைய அத்தனை அகங்காரங்களும் அறியாமைகளும் நம்மை விட்டு அகன்று விடுகிறது இல்லவா, அதுதான் இந்த சிரவணத்தின் மகிமை, கேட்பதினால் ஏற்படுகின்ற ஒரு அற்புதம் என்று ரிஷிகள் பார்க்கிறாங்க. ஆனா அப்படி கேட்கும்போது இந்த சாஸ்திரங்களை வந்து ஒரு தகவல் சேகரிப்பு மாதிரி கேட்டுக்க கூடாது, அது நம்முடைய சுய விழிப்புணர்வை தூண்டுகின்ற ஒரு கருவி என்பதாக கையாளணும். சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து நான் யார் என்று நம்மளை காட்டி கொடுக்கின்ற ஒரு கருவி. அப்ப அதை கண்டிப்பா நம்ம பயன்படுத்தும் போது அதை சரியா கையாள தெரியணும், இல்லைன்னா அந்த கருவியை நமக்கு காயம் பண்ணிடும் இல்லையா. அந்த மாதிரிதான் ஒரு கத்தியினால நீங்க காய்கறியும் அறுக்கலாம், கையையும் அறுத்துக்கலாம், அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான், ஒரு விஷயத்தை நீங்க சரியா கையாள தெரியாம கையாண்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுத்துடும். ஆகவே எதாக இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சாஸ்திரங்களை நம்ம கேட்பது மிக மிக முக்கியம். அது ஏதோ ஒரு தகவல் சேகரிப்பு மாதிரி வந்து கேட்டுட்டு போயிடக்கூடாது. அடுத்தது இதுலயே சொல்றாரு சர்வக்ஞத்வம். சர்வக்ஞத்வம்னா இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது சர்வக்ஞன் அப்படின்னா உலகில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்தவர் என்பதாக மட்டும் நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இந்த எல்லாவற்றுக்கும் ஆதாரமான ஒரு பொருள் இருக்கு பாருங்க, அதை அறிந்தவர் தான் சர்வக்ஞன் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, அகங்காரம். எனக்கு என்னையே தெரியும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, பணிவு. அப்ப இங்க விஷயம் என்ன தெரியுமா, சர்வக்ஞன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஈஸ்வரனை குறிப்பிடுது இல்லையா. இப்ப ஈஸ்வரன்னா எப்படி இருக்கிறான், எல்லாம் அறிந்தவனா இருக்கிறான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்களா, கிடையவே கிடையாது. சர்வக்ஞன் அப்படின்னா தன்னை உணர்ந்தவனாக, தன்னை அறிந்தவனாக இருக்கிறான். அதனால் அவன் எல்லாம் அறிந்தவன். எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ, அதை அறிவது எதுவோ அதுவே அறிவு, அதுவே உன்னுடைய சுய அறிவு, விழிப்புணர்வு அப்படின்னு இங்க உபனிடம் தான் சொல்லி கொடுக்குது. அப்ப அப்படிப்பட்ட உண்மையை அறிந்தால் அதன் மூலம் அனைத்துக்குமான அடிப்படை உண்மைகள் அறியப்படுகின்றன. இதுதான விஷயம். அப்ப எதை ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறியப்படுகிறதோ, அதைத்தான் நம்ம அறிய வேண்டும். அதை விட்டுட்டு நீங்க 1000 விஷயங்களை வெளியே தேடி அறிவதனால நீங்க எல்லாம் அறிந்தவர்கள் ஆகிவிட முடியாது. ஏன் ஆகிவிட முடியாது? எல்லாம் அறிந்து கொள்ளவும் உங்களால் முடியாது. ஏன்னா கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலக அளவு. அப்போ எதை தான் படிச்சு தெரிஞ்சுக்குவீங்க? எதையும் படிச்சு தெரிஞ்சு நான் பெரிய மாஸ்டர் ஆயிட்டேன், நான் பிஹெச்டி படிச்சுட்டேன்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல வேணா நீ பிஹெச்டியா இருக்கலாம்ப்பா. இப்ப இந்த சப்ஜெக்ட் நான் கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லுன்னு கேட்டீங்கன்னா திருதிருன்னு முழிப்பார் அந்த பிஹெச்டி ப்ரொஃபஸர். இப்ப பிஹெச்டி படிச்ச ப்ரொஃபஸர் வந்து ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா வராருன்னு வச்சுக்கீங்களேன், அவர் வந்து பிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு போயிடுவாரு. அவர் டாக்டர் தான், ஏன்னா பிஹெச்டி பட்டம் வாங்கினா டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட போய் கெமிஸ்ட்ரியில ஒரு சப்ஜெக்ட் கேளுங்க, அது எனக்கு தெரியாதுங்க, அது நீங்க கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ட்டு போயிடுவாரு. அப்ப இந்த மாதிரி தான் நம்ம கல்வி முறை இருக்கு இல்லையா? ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துக்கிட்டு அதுல பட்டம் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாம் அறியும் அறிவாய் நானே இருக்கிறேன் என்பதை அறிகின்ற ஒரு உயர் பரிமாண அறிவு தான் நான் என்று உணர்கின்ற அறிவு, அதுதான் சுய அறிவு. அப்ப இதுதானே உண்மை கல்வி, இதுதானே நம்ம படிக்க வேண்டிய பாடம். இது தெரிந்து கொண்டால் நீங்க எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு, எனக்கு வேறாக என்ன இருக்க முடியும்? இங்க கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பிசிக்ஸ் ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும், எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு. என்னுடைய படைப்பின் சாராம்சமாக இவையெல்லாம் இருக்கின்றன. அப்ப எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இதுதான் இங்க உண்மை. அப்ப இந்த உண்மையை அறிந்தால் அதன் மூலம் அனைத்துக்குமான அடிப்படை உண்மை அறியப்படுகிறது என்று இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இது அழகா வந்து முண்டக உபநிடதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, முதல் அத்தியாயத்திலேயே முதல் பகுதியிலேயே 3வது ஸ்லோகம், அது படிக்கிறேன். கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாத்தம் பவதீதி. இது என்ன சொல்லுது? எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறியப்பட்டதாகுமோ அது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது பாருங்க முண்டக உபநிடதம். இப்ப நான் முன்னாடி சொன்ன கேள்வியே தான், எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகுமோ அதை அறிவதே உங்கள் சுய அறிவுன்னு நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். இங்க க்வெஸ்சன் கேட்குது முண்டக உபநிடதம், கஸ்மின் பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி. எதை அறிந்தால் அனைத்தும் அறியப்பட்டதாக ஆகுமோ அது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது பாருங்க. அப்ப இதாங்க சாஸ்திரம் விசாரணை பண்ண சொல்லுது. அப்ப இதை விசாரணை பண்ணி விவேகத்தால் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வெறிய இல்லை, உங்களுடைய சுய அறிவு தான், நீங்களே தான் அது, அதுவே தான் நீங்க. ஆனா அது நான் தான் என்று உணர்வதற்கு தடையாக எது இருக்கு? அறியாமை இருக்கு. என்ன மாதிரி அறியாமை? நான் உடல், நான் மனம் என்ற அறியாமை. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அஜ்ஞானம் பாருங்க நம்ம லைஃப்ல. நான் இந்த உடல் என்று நம்மளை சுருக்கிக்கிட்டதுனாலையும், இந்த மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட மனதின் அடிப்படையிலே நான் இன்னார் இப்படி என்று வாழ்வதினாலும் நம்முடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு அஞ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்களேன், ஒரு பவுண்டரிக்குள்ள சிக்கிக்கிட்டோம், இதுதான் நம்ம லைஃப்னு நினைச்சிட்டோம், அப்புறம் இவங்க தான் நம்ம உறவுகள்னு நினைச்சிட்டோம், அதுதான் பவுண்டரி. ஆனா நீங்க உண்மையை உணர்ந்தா இங்க என்ன பிரிச்சு பார்க்க முடியும்? எல்லாம் நீங்க தானே. அததான் சாஸ்திரம் அழகா எப்படி சொல்லும்னா வசுதெய்வ குடும்பகம்னு சொல்லும். வசுதெய்வ குடும்பகம் அதாவது தன்னை தனித்துவப்படுத்தி பார்க்கின்ற போது தனக்கான உறவுகள் மட்டும் ஒரு 4 பேர் இருக்கலாம், ஒரு 40 பேர் இருக்கலாம். ஆனா எல்லாம் நானே என்று உணர்ந்த நிலையில, உயர் பரிமாண நிலையில, இந்த உலகமே என்னுடைய குடும்பம் என்று பார்த்தா எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்கும்ல? அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் சர்வஜ்ஞத்வம். ஏன்னா ஒரு ஈஸ்வரனுடைய நிலை அப்படிதான் இருக்கு. ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்? சர்வஜ்ஞன், எல்லாம் அறிந்தவனாய், அந்த எல்லாம் அறியும் அறிவாய், அந்த பேரறிவாய், அந்த பரமனாய் இருக்கின்றான். அவன் தான் ஈஸ்வரன், சர்வஜ்ஞன். அந்த சர்வஜ்ஞத்துவத்தை இந்த குரு கீதையில நம்ம பார்க்க முடியுது. இப்ப நம்ம முண்டக உபநிடதத்துல பார்த்த மாதிரியே சாந்தோக்கிய உபநிடதத்துல 6வது அத்தியாயத்துல முதல் பகுதியினுடைய 3வது ஸ்லோகம். நான் இப்ப ஏற்கனவே உபநிடதங்கள்லாம் உங்களுக்கு எடுத்துட்டேன், இருந்தாலும் நீங்க எல்லாம் அப்படியே மறந்துட்டீங்க. அப்ப இந்த குரு கீதை மூலம் மீண்டும் மீண்டும் அதுல இருக்கிற ஒரு முக்கியமான பகுதியை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு சொல்றேன். இப்போ நான் சாந்தோக்கிய உபநிடதத்துல ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஏ நாஸ்ருதம் சுதம் பவதி அமதம் மதம் அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம். என்ன அர்த்தம்? அந்த ஒரே ஒரு உண்மையை அறிந்து கொண்டால் அறியப்படாதது கூட அறியப்பட்டதாக ஆகிவிடுகிறது. எப்படி பாருங்க, அந்த ஒரே ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு எதெல்லாம் தெரியலன்னு நினைக்கிறீங்களோ அப்படி அறியப்படாதவைகள் கூட அறியப்பட்டதாகவே ஆகிவிடுகிறது. ஏனென்றால் எல்லாம் அந்த சுய அறிவில் தோன்றுகிறது. எப்படி பாருங்க படம் அருமையா இல்ல? ஒரே அறிவு தான், ஒரே சுய அறிவு தான். அதை நான் என்று உணர்ந்து நீங்க அந்த அறிவுல நின்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருப்பினால்தான் நீங்க எல்லாம் இருக்கிறது. நீங்க இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. எப்படி ஒரு அருமையான விஷயத்த சாஸ்திரம் புரிய வைக்குது, அந்த டெப்த்தை நம்ம கவனிக்கணும். அப்ப இந்த ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான கேள்வி நம்ம இடத்துல இது எழுப்புது. எப்படின்னா, இப்ப நாம இந்த பாடங்கள் எல்லாம் படிச்சு இந்த வேதாந்தத்தை தெரிஞ்சு ஏதோ நம்ம அறிவை சேகரிக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லது அறியாமையை அகற்றிக் கொள்வதற்காக இந்த சிரவணம் பண்ணி இதெல்லாம் கேட்கிறேனா அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வதற்கு தான் இங்க நம்ம பாடமே தேவைப்படுது. நம்ம பாடமே எதுக்காக அப்படின்னா, ஏதோ நம்ம வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சு பெரிய அறிவாளிகள் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு படிக்க வரக்கூடாது. அல்லது இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நம்ம படிக்கிறதுனால நம்முடைய அறியாமை நீங்கி விடுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வரக்கூடாது. இங்க அறிவு அறியாமை அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்கும் இடையில ஒன்று இருக்கு. அந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொண்டீங்கன்னா, இங்க அறிவும் அறியாமைக்கும் அப்பாற்பட்டு அந்த தூய அறிவு இருக்கிறது. ஏன்னா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற அறிவு அறியாமை எல்லாம் புற விஷயங்களை சார்ந்து இருக்கிறது. ஆனால் சுய அறிவின் இடத்திலே அறியாமை என்பதே கிடையாது. அறிவு மாத்திரமே, அதனுடைய இயல்பே அறிவு தான். அதனுடைய இயல்பே எல்லாம் அறிந்த அறிவு, சுய அறிவு. அது இருக்கிறதுனால தான் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு இந்த உபநிடதங்கள் மூலமாகவும் அறிய முடிகிறது. இந்த ஸ்லோகத்திலையும், இந்த குரு கீதையில இந்த மூன்றாவது ஸ்லோகத்துல இதைத்தான் சொல்றாரு. அப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து சிரவண மாத்திரேன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு இல்லையா, இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம மாணவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா சிரவண மாத்திரேனா கேட்பதனால் மட்டும் எனக்கு எல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் இந்த சாஸ்திரங்களை கேட்பதனால எனக்கு முக்தி கிடைச்சிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அல்லது இந்த சாஸ்திரத்தை பாராயணம் பண்றதுனால எனக்கு முக்தி கிடைச்சிருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எப்படிங்க கிடைக்கும்? இப்ப ஒரு விஷயத்த கேட்டா அது உங்களுக்கு புரியணும், அல்லது அதை பாராயணம் பண்றீங்க அப்படின்னா அதை பாடிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், அதை அந்த பாடலை பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு என்ன ஞானம் வந்தது, அதனால என்ன நீங்க விடுதலை ஆனீங்க, தெரியல பாத்தீங்களா? இப்படிதான் நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை கேட்டா போதுங்க அதே புண்ணியம், அல்லது நம்ம இதை படிச்சுட்டா போதும், அல்லது பாராயணம் பண்ணிட்டே இருந்தா போதும் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இங்க அத்வைத வேதாந்தத்துல சிரவணம் கேட்பது என்பது சாஸ்திர பிரமாணத்தை சரியான குருவிடம் இருந்து சரியான முறையிலே மீண்டும் மீண்டும் கேட்டு அதன் உண்மை பொருளை தன்னுள் உணர்ந்து உறுதிப்படுத்தி கொள்வதற்கு பெயர்தான் சிரவணம். சிரவணம் என்றால் சும்மா கேட்டு போறது இல்லை, கதை கேட்டு போற மாதிரி கேட்டு போறது கிடையாது. கேட்டதினால் நான் என்ன அடைந்தேன், மனனம் செய்து பார்த்தேன். சிரவணத்துக்கு அப்புறம் மனனம் செய்து பார்த்தேன். மனனத்துக்கு அப்புறம் நிதித்தியாசர நிலையை அடைந்து விட்டேன், நானே அது என்று உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கிற மூன்று விஷயங்கள் அடிப்படையா வச்சுதான் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படிங்கிற மூன்று படிகளை இங்கு வேதாந்த சாதனையாக சாஸ்திரம் வைத்திருக்கிறது. வேதமே வச்சிருக்கு. வேதத்தினுடைய முக்கிய முறையே இதுதான். காதுகளால் முதலில் கேள், கேட்ட விஷயங்களை மனதினால் சிந்தித்துப்பார். சிந்தனையின் வலுவிலே நான் அதுதான் என்று உறுதிப்படுத்திக் கொள்வதுதான் நிதித்தியாசனம். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்லோகமும் அப்படியே காதுகளால் கேட்டு கடந்து போகக்கூடாது. அதனுடைய ஆழமான டெப்த், அதனுடைய உண்மை என்ன, என்ன சொல்ல வராங்க ரிஷிகள் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஸ்லோகத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை கேட்பதன் மூலம் உடலோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஜீவன் துயரத்திலிருந்து விடுபடுகின்றானோ, மேலும் எந்த மார்க்கத்தின் மூலம் முனிவர்கள் பிரம்ம ஞானத்தின் பூரண நிலையை அடைந்தார்களோ, அந்த வழியை அந்த பாதையை எங்களுக்கு கூறுங்கள் அப்படின்னு சூத்த முனிவரிடத்துல ஒரு ரிஷி கேட்கிறார். அப்ப இப்ப ரெண்டாவது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப இது அப்படியே தொடர்ந்து போகும். இந்த குருகீதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். பின்னாடி போக போக கதை மாதிரி வரும், ரொம்ப அருமையா இருக்கும். அப்படியே டைம் போறதே தெரியாது. இதெல்லாம் எடுத்தோம்னா டைம் போறதே தெரியாது. அப்படி ஒரு டாபிக் இதெல்லாம் பார்ப்போம். இப்போ இன்றைக்கு நம்ம மூன்றாவது ஸ்லோகம் நிறைவு செய்திருக்கோம். நாளைய வகுப்புல நாலாவது ஸ்லோகம் பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.